اللهم لك الحمد حمدا كثيرا طيبا طاهرا مباركا فيه كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك ومجدك. سبحانك لا نحصي ثناء عليك، أنت كما أثنيت على نفسك. وأفضل الصلاة وأزكى السلام على سيدنا وحبيبنا ونبينا ورسولنا وشفيعنا وأسوتنا وقدوتنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وصحابته الذين ساروا على نهجه المتين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لينفق ذو سعة من سعته ومن قدر عليه رزقه فلينفق مما آتاه الله، لا يكلف الله نفسا إلا ما آتاها، سيجعل الله بعد عسر يسرا. அருளாளன் அன்பாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அழகு நாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் யாவும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அவன் ஆதி அந்தமில்லாதவன், இணை துணையத்தவன், பரிசுத்தமானவன், வணக்கத்துக்கு தகுதியானவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அவனின் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தவர்கள், அன்னாரின் வழிமுறையை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள், அன்னாரின் சத்திய சன்மார்க்கத்தின் பால் மக்களை அழைக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதா சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து வாழும்படி முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்புலுக கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் உண்மை நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையெல்லாம் நமக்குள்ளே வித்தியாசம் வித்தியாசமான குடும்ப உறவுகளோடு, குடும்ப அங்கத்தவர்களோடு வாழும்படி படைத்து வைத்துள்ளான். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் என்றும், சகோதரர்கள், சகோதரிகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்குள்ளே குடும்ப உறவுகளை அமைத்து வைத்திருக்கிறான். குடும்பத்தின் ஒரு அங்கத்தவன் இன்னொரு அங்கத்தவனுக்கு பொறுப்பு சொல்லும் வகையிலே, அவனது தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பொறுப்பு வாய்ந்தவனாக அல்லாஹு தஆலா அமைத்து வைத்திருப்பதும் ஒரு முக்கியமான அம்சமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிள்ளைகளின் விவகாரங்களுக்கு பெற்றோரை, மனைவியின் விவகாரங்களுக்கு கணவனை அல்லாஹு தஆலா உலகத்திலே அன்று தொட்டு இன்று வரைக்கும் பொறுப்பாளர்களாக நியமித்து வைத்துள்ளான். ஒருவர் மற்றவரின் பொறுப்பை அல்லாஹு தஆலாவிடத்திலே மறுமையில் சுமந்து கொள்வதில்லை என்றிருந்த போதிலும், உலகத்திலே ஒரு மனிதனுடைய உலக தேவைகள், உணவு, உடை, உறையுள், மருத்துவம், இவை போன்ற இன்னொரு உலக தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கு குடும்பத்திலே குடும்ப தலைவர்களை அல்லாஹு தஆலா பொறுப்பாளர்களாக நியமித்து வைத்துள்ளான். அல்லாஹ் கணவன் தன்னுடைய மனைவிக்கு செலவழிக்க வேண்டும் என்று, தந்தை தனது பிள்ளைகளுக்கு செலவழிக்க வேண்டும் என்று கட்டாயமாக எழுதி வைத்துள்ளான். எவரிடத்தில் வசதி இருக்கிறதோ அந்த வசதியுள்ளவர் தனது வசதியிலிருந்து செலவழிக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையாக சொன்னான். இந்த ஆயத் ஒரு குடும்பத்தின் தலைவனுக்கு, அவனுக்கு கீழிருக்கக்கூடிய, அவனில் தங்கி வாழக்கூடிய மக்களுக்கு செலவழிக்க வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்தக்கூடிய ஆயத் என்பதை அறிஞர்கள், இமாம்கள் நமக்கு சொல்லி வைத்துள்ளார்கள். வசதியுள்ளவர் மின் சாத்தி, தனது வசதியில் இருந்து செலவழிக்க வேண்டும். ஒமன் குதிராலைஹிரிஸ்குஹு, சிலருக்கு அல்லாஹு தஆலா போதுமான அளவுக்கு வசதியை கொடுக்காமல் வைத்திருப்பான். வறுமை, ஏழ்மை, போதாக்குறை, பற்றாக்குறை அவனுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும். இவனையும் அல்லாஹு தஆலா மறந்து விடவில்லை. சொன்னான், வமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு, எவருக்கு அவனுக்குரிய ரிஸ்க் குறைத்து கொடுக்கப்பட்டுள்ளதோ நெருக்கடியாக்கப்பட்டுள்ளதோ அவனுக்கு கொடுத்திருக்கின்றான் அல்லவா, அதிலிருந்து அவன் தன்னிலே தங்கி வாழக்கூடியவர்களுக்கு செலவழிக்கவும் என்று அல்லாஹு தாலா கட்டளையிட்டு விட்டு, ஒரு ஆத்மாவுக்கு அல்லாஹ் எதனை கொடுத்துள்ளானோ அதுக்கு அப்பால் செய்யும்படி அல்லாஹ் வற்புறுத்துவதில்லை, சிரமப்படுத்துவதில்லை என்று அல்லாஹு தாலா சொல்லி வைத்தான். பிறகு அல்லாஹு தாலா சொன்னான், சில பல வேலைகளில் உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் ஒரு கஷ்டத்துக்கு பிறகு ஓர் இலைசியை அல்லாஹு தாலா ஆக்கி வைப்பான் என்று ஒரு ஹோப்பை, ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறான். யார் யாருக்கெல்லாம் வசதி குறைவாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு, என்னிடத்திலே பெற்றோர் இருக்கிறார்கள் வசதி போதாது எனக்கு அவர்களுக்காக வேண்டி செலவழிப்பதற்கு, மனைவி இருக்கிறாள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு தேவையானவற்றை கொடுப்பதற்கு இடத்திலே வசதி போதாது என்று இருந்த எனக்கு, இருக்கின்ற எனக்கு அல்லாஹ் தரக்கூடிய ஒரு நம்பிக்கை, ஒரு கஷ்டத்துக்கு பிறகு ஒரு இலேசியை அல்லாஹு தாலா தருவான், வறுமைக்கு பிறகு செல்வத்தை அல்லாஹு தாலா தருவான், இறுக்கத்துக்கு பிறகு விசாலத்தை அல்லாஹு தாலா தருவான், நெருக்கடிக்கு பிறகு விசாலத்தை அல்லாஹு தாலா தருவான் என்று அல்லாஹு தாலா சொல்லி, உங்களிடத்திலே இருக்கக்கூடியதை கொன்று உங்களிடத்திலே வசதிக்கு என்ன இருக்கின்றதோ அதனை கொண்டு உங்களது மனைவி மக்களையும் உங்களது பெற்றோர்களையும் கவனிக்கும் குடும்ப பொறுப்பு உங்களிடத்திலே இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா கட்டாயப்படுத்தினான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குடும்ப சுமை அல்லது குடும்ப பாரம், குடும்ப பணு என்று நாம் பேசுகின்றோமே, நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே. சிலருக்கு குடும்ப பாரம் பணுவாக இருக்கின்றது, ஒருவருக்கு இருக்கக்கூடிய குடும்ப சுமை இன்னொருவருடைய குடும்ப சுமையோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது அவருடைய குடும்ப சுமையை விட கடுமையானதாக இருக்கின்றது. சிலருக்கு மனைவியும் பிள்ளைகளும் மட்டும் என்றிருந்தால் வேறு சிலருக்கு மனைவி பிள்ளைகளுடன் பெற்றோரும் இருப்பார்கள், இன்னும் சிலருக்கு மனைவி பிள்ளைகள் பெற்றோர்களுடன் சகோதர சகோதரிகளும் இருப்பார்கள். இப்படி நமக்குள்ளே பல்வேறு தரத்திலே குடும்ப சுமைகளை வைத்துக் கொண்டிருப்போர் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன வகையில் நமது சுமை இருந்தாலும் நமது குடும்ப பொறுப்பு இருக்கின்றதே, அது நம்மை விட்டு விட்டகலாத ஒன்று. நாம் அதை செய்தாக வேண்டும், அதனை நாம் செய்வது நம்முடைய அல்லாஹு தாலா நம் மீது எழுதி வைத்த ஒன்று என்பதைத்தான் மேலே நாம் படித்த வசனத்திலே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு பகுதி சகோதரர்களே. நாம் எவ்வளவு சிரமப்பட்டு நமது குடும்பத்தை கவனிக்கின்றோமோ, நமது குடும்பத்தின் செலவுகளை நாம் சுமந்து கொள்கின்றோமோ, அல்லாஹு தாலா அதனை இன்னும் ஒரு பக்கத்தில் நன்மை தரக்கூடியதாக, மறுமையில் நட்கூலி தரக்கூடியதாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றான் என்ற வேறொரு உண்மையையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனைவிக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய உணவு, நமது பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உணவு, நமது மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நாம் கொடுக்கக்கூடிய உடை, அவர்களது மருத்துவ செலவு, அவர்களது இன்னாரென்ன பொறுப்புகளை சுமந்து கொள்வது என்பது இருக்கின்றது. இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. குடும்ப சுமை உள்ளவர்களுக்குத்தான் தெரியும் அதனுடைய பாரம், அதனுடைய அடிநுனி, அதனுடைய கணம் எல்லாம். அல்லாஹு தாலா இதற்காக வேண்டி தான் மறுமையிலே நல்ல கூலிகளை இந்த மக்களுக்காக தயாரித்து வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்கு தீனார்கள் பற்றி பேசினார்கள். தீனார் என்பது அன்று இருந்த தங்க நாணயம். நான்கு தீனார்களை பற்றி பேசினார்கள். தீனாரன் அம்ஃபக்தஹு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹுவின் பாதையில் ஜிஹாதில் நீர் செலவழிக்கின்ற ஒரு தீனார். இரண்டாவது ஒரு தீனாரை பற்றி சொன்னார்கள், வதீனாருன் அம்ஃபக்தஹு ஃபீ ரக்பதா, ஒரு அடிமையை உரிமையிடுவதற்காக வேண்டி ஒரு தீனாரை நீர் செலவழிக்கின்றீர். மூன்றாவது ஒரு தீனார், வதீனாருன் தசத்தக்த பிஹி அலா மிஸ்கீன், ஒரு மிஸ்கீனுக்கு நீர் ஒரு தீனாரை தர்மமாக கொடுக்கின்றீர். நான்காவது தீனார், வதீனாருன் அம்ஃபக்தஹு அலா அஹ்லிக், உன்னுடைய மனைவிக்கு நீர் செலவழிக்கின்றீர். இந்த நான்கு தீனார்களை சொல்லிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நான்கிலும் எது மிகச்சிறந்தது, அது கூடிய கூலியை பெற்றுத்தர வல்லது, அவமுஹா அஜரன் அல்லதி அம்ஃபக்தஹு அலா அஹ்லிக், இந்த நான்கிலும் அதிக கூலியை பெற்றுத்தரக்கூடிய தீனார் உம்முடைய மனைவிக்கு நீர் செலவழித்த தீனார் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்காக செலவழிப்பதை விட, ஒரு மிஸ்கீனுக்கு தர்மம் கொடுப்பதை விட, ஒரு அடிமையை உரிமையிடுவதை விட உம்முடைய மனைவிக்கு நீர் செலவழிப்பது இருக்கின்றதே, இது மிகப்பெரிய தீனார் என்றார்கள். இன்னும் ஒரு கட்டத்திலே மனைவி பிள்ளைகள் எல்லோருக்குமாக நீர் செலவழிக்கும் செலவு இது எல்லா செலவினங்களிலும் சிறந்த செலவு என்று சொன்னார்கள். மிகச்சிறந்த தீனாரை, மிகச்சிறந்த நாணயத்தை பற்றி பேசினார்கள். ஒரு மனிதன் செலவழிக்கும் மிகச்சிறந்த தீனார் தீனாரும் தனது குடும்பத்தவர்களுக்கு, தன்னிடத்திலே தங்கி வாழக்கூடியவர்களுக்கு செலவழிக்கக்கூடிய தீனார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நம்மிடத்திலே குடும்ப சுமையை தந்துவிட்டு அதற்கு எதையும் பிரதியுபகாரமாக தராமல் விடுவதற்கு இல்லை. அல்லாஹ் அதனை நமக்கு நன்மையாக எழுதி விடுகின்றான். நன்மைகளை தருவதற்கு அல்லாஹுத்தாலா அதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை பற்றி பல வகைகளிலே பேசியிருக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி அவர்கள் முழு ஏற்பாட்டையும் செய்திருந்தார்கள். சொன்னார்கள் ஒரு கட்டத்திலே ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, மனைவியின் வாய்க்கு நீர் உயர்த்தக்கூடிய கவனமும் சதக்கா என்று சொன்னார்கள். உம்முடைய மனைவியின் வாய்க்கு நீர் உயர்த்தக்கூடிய கவலம், உணவு கவலம் இருக்கின்றது, அதுவும் சதக்கா என்று சொல்லிக் கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்காக நாளையை பற்றி உணவிலே சிந்திக்காத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன்னுடைய அடுத்த வேளை உணவு என்பது என்னவென்று யோசிக்காத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன்னுடைய குடும்பத்தவர்களுக்கு ஓர் ஆண்டுக்கு தேவையான உணவுக்குரிய ஏற்பாடுகளை செய்து வைப்பார்கள் என்று ஹபரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். தனக்கு அடுத்த கணம் என்பது அவர்களை பொறுத்த மட்டிலே, உணவை பொறுத்த மட்டிலே ஒரு முக்கியமற்றது. ஆனால் தனது குடும்பம் என்று வரும் போது ஒரு வருடத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை உணவுக்காக செய்து வைத்தார்கள். எங்கே, எப்படி? ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டிலே பனு நதீர் என்ற ஒரு யூத கோத்திரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து அவர்கள் வெளியேறியதை தொடர்ந்து அவர்களிடத்திலிருந்து கிடைத்த பொருட்களிலே ஒரு பெரும் பகுதி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபைஆக கிடைத்தது. அதிலிருந்து நபி அவர்கள் ஒவ்வொரு வருடமும் தெரிவித்த ரசூலுக்கு பிறகு தனது குடும்பத்துக்காக வேண்டி அதிலிருந்து ஒரு வருடத்துக்கான உணவுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யும் வழக்கம் இருந்தது என்று ஹவரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். தனது குடும்பத்தின் உணவு என்று வரும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நீண்ட காலத்துக்கு யோசித்திருக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தினர் அடுத்த வருடத்திலே கையேந்தி வாழக்கூடிய நிலைக்கு அவர்கள் விட்டு விடுவதற்கு ஒரு நாளும் விருப்பப்படவில்லை. அவர்கள் அதற்கான முழு ஏற்பாட்டையும் செய்து அவர்களை அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் கையேந்தி வாழக்கூடியவர்களாக ஆக்கும் வகையிலே அவர்கள் நடந்திருக்கிறார்கள். பிறருக்கும் நமக்கும் எல்லோருக்கும் முன்மாதிரியாக நடந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமக்கு இன்றெல்லாம் இருக்கக்கூடியது, நாம் அடிக்கடி பேசிக் கொண்டிருப்பது குடும்ப சுமை, குடும்ப பாரம், குடும்ப பணு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. மனைவி, ஆண் மக்கள், போதாக்குறைக்கு எத்தனையோ பெண் மக்கள், இவர்களை எல்லாம் கரை சேர்க்க வேண்டும், கட்டி கொடுக்க வேண்டும், இப்படியெல்லாம் யோசித்து திகைத்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு முன்னே நமது குடும்ப பாரம் மழையாய் வந்து நிற்கின்றது. நாம் இப்படி பார்க்கும் போது ஒரு கணம் அப்படியே இதையெல்லாம் யோசிப்பதை விட்டு வேறு பக்கம் நமது பார்வையையும் நமது கவனத்தையும் திருப்பிக் கொள்கின்றோம். இதில் யோசித்தால் நமக்கு பைத்தியம் பிடித்து விடும் என்று நாம் எல்லாம் அஞ்சுகிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது நமது கையில் உள்ளதை கொடுக்கும்படி, நமக்கு முடியுமான அளவு சம்பாதித்து முடியுமான அளவு கொடுக்கும்படி. மேலே சொன்ன ஆயத்தில் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொன்னான், ஒருவனுக்கு நான் கொடுத்திருப்பதற்கு மேலதிகமாக தன்னிடத்திலே தங்கி வாழக்கூடிய மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ பெற்றோருக்கோ செலவழிக்கும்படி நான் ஒருபோதும் கஷ்டப்படுத்துவதில்லை, கஷ்டப்படுத்தியதும் இல்லை, கஷ்டப்படுத்த போவதும் இல்லை. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டும், நமக்கு முடியுமான அளவு செலவழிக்க வேண்டும். அதுக்கப்பால் நான் செலவழிக்க வேண்டும் என்று நான் கடமைப்படுத்தப்படவில்லை. ஒவ்வொருவரும் அப்படி வாழ்கிறார்கள், இப்படி வாழ்கிறார்கள், அடுத்தவனின் பிள்ளை இப்படி வாழ்கின்றான், அடுத்தவனின் மனைவி இப்படி வாழ்கின்றாள், அதுபோல நானும் எனது மனைவி மக்களுக்கு கொடுக்க வேண்டும், வாழ வைக்க வேண்டும், நல்ல ஆசை சகோதரர்களே. அதற்காக வேண்டி தன்னை முறித்து, தன்னை மாய்த்து, தன்னை இழந்து, தனது நிம்மதியை தொலைத்து, இப்படியெல்லாம் பணம் சம்பாதித்து தனது மக்களை வாழ வைக்க வேண்டும் என்றும் இஸ்லாம் கேட்டுக்கொள்ளவில்லை. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முடியுமான அளவு நமக்குள்ளே நாம் அதனை செய்ய வேண்டும். அதற்கு அப்பால் உள்ளதற்கு அல்லாஹ் சொன்னான், இப்பொழுது உனக்கு கஷ்டமப்பா, இந்த கஷ்டத்துக்கு பிறகு நான் ஒரு இலேசை தருவேன், மேடு இருந்தால் பள்ளம் இருக்கும், பள்ளம் இருந்தால் மேடு இருக்கும், வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா ரெண்டையும் வைத்திருப்பான், இலேசையும் தருவான், கஷ்டத்தையும் தருவான். இது அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமக்குள்ளே பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் இருக்கிறோம், அவற்றையும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்து விடவில்லை. யார் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பெண் மக்கள், அன்று ஜாஹிலிய காலம் மட்டுமல்ல, அதற்கு முன்னிருந்த காலத்திலும் கூட பெண்ணை பெற்றவனுடைய பாடு பெரும் பாடுதான், அது தவிர்க்க முடியாதது. பெண்களை கரை சேர்க்க வேண்டும் என்றால் அதற்கென்று சில செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அவற்றை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்குவமாக சொன்னார்கள், நீங்கள் அதில் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு நடைபெற்ற ஒரு சம்பவம், ஒரு பெண் வருகிறாள், யாசகம் கேட்டு வருகிறாள் அவர்களிடத்திலே. அவளுடைய கையிலே இரண்டு பெண்மக்கள் இரண்டு பேரையும் கூட்டிக் கொண்டு வந்து ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் வந்து யாசகம் கேட்கிறாள். அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வீட்டிலே கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. தேடி பார்த்தார்கள், இங்கும் அங்கும் பார்த்தார்கள், ஒரே ஒரு பேரித்தம் பழம் மாத்திரம் வீட்டுக்குள்ளே இருந்தது. இது அப்படித்தான் சஹாபிகளுடைய நிலை, வீட்டு நிலை அப்படித்தான், ஒரே ஒரு பேரித்த பழம் மாத்திரம் இருந்தது. அதுவும் இல்லாத எத்தனையோ நாட்கள் சகோதரர்களே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறது. ஒரு பிறையை பார்ப்போம், அடுத்த பிறையையும் பார்ப்போம், அடுத்த பிறையையும் பார்ப்போம், இரண்டு மாதங்கள் கழிந்திருக்கும், வீட்டிலே அடுத்திருந்திருக்காது என்பதுதான் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தனது வீட்டுக்குள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார்கள். அருமை சகோதரர்களே, அந்த பெண்ணிடத்திலே அந்த நேரத்திலே அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒரே ஒரு பேரித்தம் பழம் மாத்திரம், அந்த பேரித்தம் பழத்தை கொடுக்கிறார்கள். அந்த பெண் அந்த பேரித்தம் பழத்தை இரண்டாக பீத்து ஒன்றை தனது ஒரு புதல்விக்கும் மற்றதை மற்றைய புதல்விக்கும் கொடுக்கிறாள். அவள் சாப்பிடவில்லை, அதனை கொடுத்து அவர்களுக்கு கொடுத்து விட்டு எழும்பி சென்று விட்டாள். இந்த நடந்த விடயத்தை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகு அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒப்புவிக்கிறார்கள், இப்படி ஒன்று நடந்தது அல்லாஹ்வுடைய தூதரே. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் யாருக்கெல்லாம் உலகத்திலே பெண் மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சொன்னார்கள், மனிபு துலிய மின் ஹாதிஹில் பனாதி பிஷை, மனிபு துலிய மின் ஹாதிஹில் பனாதி பிஷை, நன்று விளங்கிக் கொள்ளுங்கள், சந்தோஷப்படுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நல்ல செய்தி நன்மாராயன், எவருக்கு இப்படியான பெண் மக்கள் சோதனையாக கொடுக்கப்படுவார்களோ அவர்களுக்கு, அந்த மனிதனுக்கு இதே பெண் மக்கள் நரகத்திலிருந்து திரையாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். நம்முடைய பெண் பிள்ளைகள் இருக்கிறார்களே, நரகத்தில் நம்மை போய்விடாமல் நம்மை தடுக்கக்கூடிய ஒரு திரை, ஒரு கர்ட்டன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் சொல்லித்தந்த நன்மாராயன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒன்று இரண்டல்ல, ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், மன் குன்னலஹு ஸலாசு பனாத், மன் குன்னலஹு ஸலாசு பனாத், மூன்று பெண்மக்கள் ஒரு மனிதனுக்கு இருக்கின்றால், ஒன்று ஒரு பிள்ளை அல்ல, ஒரு பெண் பிள்ளை அல்ல, மூன்று பெண்மக்கள், அவர்களுடைய கஷ்டத்தில் பொறுமையோடு இவன் இருக்கின்றான், அவர்களுடைய கஷ்டத்தில் பொறுமையோடு இருக்கிறாள். இவர்களை கட்டி கொடுக்க வேண்டும், நல்ல மாப்பிள்ளைகள் தேட வேண்டும், ஒரு வேட்பாட்டு பாராட்டை இவர்களது வாழ்க்கைக்கு செய்து கொடுக்க வேண்டும். இதற்குள் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள், நிஷ்டூரங்கள், இவற்றில் எல்லாம் பொறுமையோடு இருக்கிறார் இந்த மனிதனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த சபையில் இருந்து ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், மூன்று பெண்மக்களை பற்றி சொல்லுகிறீர்களே, இரண்டு பெண்மக்கள் இருந்தால்? ஆமாம், இரண்டு பேர் இருந்தாலும் சரியே என்றார்கள். இன்னும் ஒருவர் எழுப்பி கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரை, இரண்டு பெண்மக்கள் அல்ல, ஒருவன் தான் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆகட்டும், ஒரு பெண் இருக்கிறார், பரவாயில்லை, அவனுக்கும் அல்லாஹு தஆலா அப்படியான முறையிலே ரஹ்மத் செய்யும் போது அவனை சுவர்க்கத்தில் நுழைவிக்கிறார் என்றார்கள். அருமை சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய கையிலே இருக்கக்கூடிய பெண்மக்கள் நமக்கு சுவர்க்கத்தை சம்பாதித்து தரக்கூடிய பெண்மக்கள், நமக்கு நரகத்திலிருந்து வேதனையிலிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பெண்மக்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவையெல்லாம் தாண்டி நபி அவர்கள் சொல்வதை பாருங்கள், மன் ஆல ஜாரியத்தைனி, இரண்டு பெண்மக்களை எவன் உடுத்த கொடுத்து, உண்ண கொடுத்து, வாழ்க்கையை கொடுத்து ஆளாக்கி விடுகின்றானோ, இந்த மனிதனை பற்றி நபி அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், நானும் அவனும் சுவனத்திலே இப்படி நுழைவோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். நானும் அந்த மனிதனும், எந்த மனிதன், இரண்டு பெண்மக்களை பெற்று சீராக சிறப்பாக வாழ்க்கையை கொடுத்த அந்த மனிதன், நானும் அவனும் சுவர்க்கத்திலே ஆட்காட்டி விரலும் நடுவிரலும் இப்படி இருப்பது போன்று அயலையலாக அக்கம் பக்கத்தில் இருந்து கொண்டு ஒன்றாக சோனத்திலே நுழைவோம் என்றார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குடும்ப சுமை என்பது நாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒன்று, குடும்ப பாரம் என்பது நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒன்று. அதிலிருந்து நிராசை கொண்டு வாழ்க்கையை சுமையாக கருதி அதிலிருந்து விரும்பாத தேவையில்லை சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே. அல்லாஹு தஆலா இவற்றில் எல்லாம் நமக்கு நல்ல கூலிகளை வைத்திருக்கிறான், சிறந்த வெகுமதிகளை, சன்மானங்களை வைத்திருக்கிறான். இதனை கொண்டு நாம் சந்தோஷப்பட வேண்டும், இதனை எண்ணி பார்த்து நாம் மகிழ்வுற வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு பெண்ணை பற்றி பேசினார்கள். கணவன் மரணித்து போய்விட்டான், அந்த பெண்ணுடைய கணவன் மரணித்து போய்விட்டான், பிள்ளைகள் இருந்தன. இவனுமோ அழகான பெண், அந்தஸ்துள்ள பெண், எல்லாமே இருக்கிறது, வயதும் இருக்கிறது, வடிவும் இருக்கிறது, வேண்டுமென்றால் இன்னும் ஒருவனை கட்டிக்கொள்ளலாம் என்றாலும் இன்னும் ஒரு குடித்தனம் ஆரம்பித்து மரணித்த கணவன் மூலமாக எனக்கு இருக்கக்கூடிய அனாதை பிள்ளைகளின் வாழ்வு கெட்டு போகுமே என்று பயந்ததனால் அனாதை பிள்ளைகளுக்காக வேண்டி பொறுமையோடு வாழ்க்கையை அனுபவிக்காமல் இருந்தாலே இந்த பெண் கஷ்டப்பட்டு அந்த அனாதை பிள்ளைகளுக்காக வேண்டி பொறுமையோடு வாழ்ந்து தனது கண்ணங்களின் நிறமும் மாறிப்போன இந்த பெண், நானும் அந்த பெண்ணும் மறுமையிலே இப்படி இருப்போம் என்று சொல்லி சொன்னார்கள். ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் காட்டி சொன்னார்கள், நானும் அந்த பெண்ணும் இப்படி இருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த இந்த நச்செய்தி இருக்கிறதே, இந்த நச்செய்தி இருக்கிறதே, இது எந்த பெண்கள் கணவனை இழந்து இன்னும் ஒரு தாரத்தை கட்டிக்கொள்வதற்கு இருந்தும், இன்னும் ஒரு கணவனை கட்டிக்கொள்வதற்கு சந்தர்ப்பம் இருந்தும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பொறுமையாக இருந்தார்களே, இந்த பெண்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய நச்செய்தி. பயப்பட வேண்டாம், நீங்கள் என்னோடு இருப்பீர்கள் மறுமையிலே. அந்த தாய்மார்களை பார்த்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவள் கஷ்டப்பட்டு உழைப்பதனால், கஷ்டப்பட்டு பெண் பிள்ளைகளோடு பாடுபடுவதனால் அவளுடைய கண்ணங்களின் நிறமும் மாறி போயுள்ளது என்று சொன்னார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனோடு மாத்திரம் விட்டுவிடவில்லை, மிகப்பெரிய சதக்காவை பற்றி பேசினார்கள். எத்தனையோ வகையான சதக்காக்கள் இருக்கின்றன, மிகப்பெரிய சதக்கா, மிகப்பெரிய சதக்காவை பற்றி சூரா கட்டுப்படும் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். சூராக்காவே மிகப்பெரிய சதத்தாவை நான் உனக்கு சொல்லித்தர வேண்டாமா? பலாயார சொல்லா ஏன் வேண்டாம் சொல்லித்தாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்ன போது சொன்னார்கள், இபுன துக்க மருதூதத்துன் இலை லைசலஹா காசிபுன் கைரு. அல்லாஹு அக்பர். நம்மிலே பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கிறது. ஒரு பெண், நம்முடைய மகள், என்னுடைய மகள் கட்டி கொடுத்தேன் அப்பாடா, ஒருவனிடத்திலே கட்டி கொடுத்து அவனிடத்திலே இந்த பொறுப்பை கொடுத்து விட்டேன், இனி அல்ஹம்துலில்லா என்று எனக்கு வாழலாம் என்று நிம்மதி பெரும் மூச்சு விட்டேன். கொஞ்ச காலம் வாழ்ந்தார்கள், ஏதோ தலாக் ஏற்பட்டு விட்டது. இந்த பெண்ணின் நிலை என்ன? மீண்டும் என்னிடத்திலே தந்தையாக என்னிடத்திலே வருவாள். இந்த நிலையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுரபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இப்பொழுது உன்னிடத்திலே இந்த பெண், நீ கட்டி கொடுத்த உம்முடைய மகள் தலாக் சொல்லப்பட்டு உன்னிடத்திலே திருப்பி தரப்பட்டு விட்டால், அவளுக்கு சம்பாதித்துக் கொடுப்பதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. இப்பொழுது நீர் அந்த உம்முடைய மகளுக்காக தலாக் சொல்லப்பட்டு உம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மகளுக்கு நீர் செலவழிக்கிறீர் அல்லவா? இது சதகாவில் எல்லாம் மிகப்பெரிய சதகாயிட்டார்கள். அன்பர்களே, சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகள் கட்டி கொடுத்தோம் அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டோம். அல்லாஹ் நாடினான், ஒன்று மரணித்து போய்விட்டார் கணவர் அல்லது பிரிந்து போய்விட்டார், மீண்டும் நம்முடைய பொறுப்பில் தானே வருவார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெற்றோரையும் மறந்துவிடவில்லை. சொன்னார்கள், நீங்க செய்யக்கூடிய எந்த சதக்காவா இருந்தாலும் அதிலெல்லாம் மிகப்பெரிய சதக்கா உங்களுடைய பொறுப்பின் கீழ் வந்துவிட்ட தலாக் சொல்லப்பட்ட உங்களது புத்திரிக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவினம் தாபரிப்பு என்றார்கள். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, நமக்கெல்லாம் இவற்றிலெல்லாம் நிறைய அனுபவங்கள் இருக்கின்றன. நமது பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு, மனைவி மக்களுக்கு நிறைய சம்பாதித்து செலவழிக்கிறோம். இது சாதாரண விஷயம் அல்ல. இது ஒரு சர்வசாதாரணமான காரியமாக நாம் பார்க்க கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இன்று இந்த விடயத்தை மிகவும் திட்டமிட்டு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஓடி ஆடி உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஆராய் பறந்து பொருள் தேடுகிறோம். கடை என்றும், ஃபேக்டரி என்றும், விவசாயம் என்றும் எத்தனையோ வழிகளில் நாம் உழைக்கிறோம், உழைத்துக் கொண்டே இருக்கிறோம். இண்டஸ்ட்ரி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கமம், இவற்றில் எல்லாம் நாம் காணக்கூடிய நிறைவு என்ன? என்னுடைய பிள்ளைக்கு உடுத்து கொடுப்பது, என்னுடைய மனைவிக்கு உடுத்து கொடுப்பது, என்னுடைய பிள்ளைகளுடைய நகை நட்டுக்காக வேண்டி செலவழிப்பது, என்னுடைய பிள்ளைகளுக்கு கல்விக்காக செலவழிப்பது, எனது பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுப்பது, அவர்களுடைய வைத்திய செலவுகளுக்காக வேண்டி செலவழிப்பது, இவற்றில் தானே நமக்கு ஒரு மனநிறைவை நாம் எந்திரத்திலே காண்கிறோம். உலக ரீதியாக நாம் பேசுவது என்றிருந்தால் இவற்றை எல்லாம் இஸ்லாம் ஒரு சாதாரணமான காரியமாக பார்க்க வேண்டாம் என்று சொல்கிறது. இது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இதில் மிகப்பெரிய நற்கூலிகள் இருக்கின்றன என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்து கொண்டிருக்கிறது. அன்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு இளம் வயதிலேயே தந்தையை இழந்த ஒரு சஹாபி. உஹுத் போரின் போது அவர்களுடைய தந்தை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதானவர்கள். அவர்கள் ஷஹீதாகும் போது இவர்களுக்கும் இளம் வயது, நிறைய கடன்கள் விட்டுவிட்டு சென்றார்கள் தந்தை. அவருடைய கடனையும் அடைக்க வேண்டிய பொறுப்பு தனையின் இடத்திலே, ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே. போதாக்குறைக்கு 6 பெண் மக்களையும் விட்டுவிட்டு சென்றார். சொத்துக்கள் எதுவும் இல்லை, கடன் நிறைய இருக்கிறது, 6 பெண் மக்கள் வேறு. முஸ்னது அஹ்மதுடைய அறிவிப்பின்படி 7 பெண் மக்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்ப பொறுப்பு இருக்கிறது. நாம் நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு குடும்ப பொறுப்பு. கடனுக்கு அல்லாஹ் ஏற்பாட்டை செய்தார். அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனை தீர்த்து வைப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள். கடன்கள் எல்லாம் கொடுத்து முடிக்கப்பட்டன. ஒரே கட்டத்தில் பிள்ளைகள், அவர்களுடைய சகோதரிகள், சின்ன பிள்ளைகள், அவர்களை பார்க்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க வேண்டும், அவர்களை பொருத்தமான கணவன்களை தேடி கட்டி கொடுக்க வேண்டும். ஹஜ்ரத் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இதுவெல்லாம் மிகப்பெரிய பொறுப்பாக இருந்தது. அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்வார்கள், குடும்பத்துக்கு தேவையான அளவு உதவி செய்வார்கள். அடிக்கடி அவர்களுடைய நிலை பற்றியும் குடும்ப நிலை பற்றியும் விசாரித்துக் கொள்வார்கள். ஒரு நாள் கேட்டார்கள், ஜாபிரை நீங்கள் கல்யாணம் முடிக்கவில்லையா என்று. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் கல்யாணம் முடித்தேன் என்று. நபி அவர்களுக்கும் தெரியாது. கேட்டார்கள், நீங்கள் முடித்தது ஒரு கன்னி பெண்ணையா அல்லது ஏற்கனவே மனமுடித்து விடப்பட்ட ஒரு திருமணமான பெண்ணையா என்று கேட்டார்கள். சொன்னார்கள், ஏற்கனவே மனமுடித்து விடப்பட்ட ஒரு பெண்ணை தான் முடித்தேன். கேட்டார்கள், நீ ஒரு இளம் மாலப்பா, ஒரு கன்னி பெண்ணை முடித்திருக்கலாமே, அவள் உன்னோடு விளையாடுவாள், நீ அவளோடு விளையாடலாம், ஒரு வயது போன பெண்ணை முடித்திருக்கிறாயே. அந்த சஹாபி ஒரு இளம் மகள், ஒரு இளைஞர், ஒரு வாலிபர், என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? நம்முடைய மனங்களை பதிவு செய்ய வேண்டிய ஒன்று. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் கட்டிய பெண் எப்படியான பெண்ணை தெரியுமா நான் தேடி கட்டி கொண்டேன், இப்படியான வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை நான் தெரிவு செய்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய தந்தை விட்டு விட்டு போனது எல்லாமே சின்ன பிள்ளைகள், அவர்களுடைய தலையை சீவி அவர்களுடைய எல்லா விடயங்களையும் பொறுப்பாக நின்று பராமரிக்கக்கூடிய முதிர்ச்சி பெற்ற ஒரு குடும்ப பெண் எனக்கு தேவை என்பதனால் என்னுடைய இளமையின் எளிமையின் ருசியை ரசிப்பதையும் நான் விட்டுவிட்டு ஒரு பெண்ணை தெரிவு செய்தேன் என்றார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹஜ்ரத் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தன்னுடைய இளமையை அனுபவிக்க முடியுமாக இருந்தேன், தனது இளமையின் ருசியை ரசிக்க ருசிக்க சுவைத்து பார்க்க முடியுமா இருந்து, தன்னுடைய ஆறு அல்லது ஏழு சகோதரிகளுக்காக, தன்னுடைய ஆறு அல்லது ஏழு சகோதரிகளுக்காக தன்னுடைய இளமையை அப்படியே தியாகம் செய்தார்கள், தன்னுடைய இளமையை அப்படியே விட்டுக் கொடுத்தார்கள், தன்னுடைய இளமையை அனுபவித்து பார்க்க தவறினார்கள். ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய வாலிபர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள், வயது வந்தவர்கள் நிறைய பேர் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாளும் உங்களுடைய குடும்பங்களுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய தாகரிப்பு அது சாதாரணமான ஒன்று, வீணாகி போகக்கூடிய ஒன்று என்று நினைக்க வேண்டாம். நம்முடைய வாலிபர்கள் இருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வானாக. ஓடி ஆடி உழைக்கிறீர்கள், ஊர் விட்டு ஊர் சென்று உழைக்கிறீர்கள், நாடு விட்டு நாடு சென்று உழைக்கிறீர்கள், கடல் தாண்டி சென்று உழைக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வானாக. உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய முயற்சி, நீங்கள் எடுக்கக்கூடிய பாடுகள், படாத பாடுபட்டு ஆளாய் பறந்து மாய்ந்து மாய்ந்து உழைக்கக்கூடிய பணம் உங்களுக்காக என்பதை விட, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காக, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மனைவிக்காக, மக்களுக்காக, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தாய்க்காக, தந்தைக்காக நீங்கள் உழைக்கின்றீர்கள் அல்லவா, அல்லாஹ் உங்களது பயணங்களிலும் குடி வைத்திருக்கிறார், உங்களது ஒவ்வொரு சதத்திலும் குடி வைத்திருக்கிறார், நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவிலும் உடையிலும் அல்லாஹு தஆலா குடிய வைத்திருக்கிறார். நம்முடைய வாலிபர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும், மீண்டும் மீண்டும் துஆ செய்கிறோம். அவர்களை பெரியவர்கள் சில வேலைகளிலே அவர்களுடைய முயற்சிகளை தெரியாமல் இருக்கலாம், நம்முடைய கண்ணை விட்டு மறைந்து இரத்தங்களை பிரிந்து இரத்தங்களை பிரிந்து நலவு எதது எதுவுமே குடும்பத்திலே உள்ளது எதுவுமே அவர்களுக்கு சம்பந்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை இழந்து ஊரே நாடு ஏகி வேறு நாடுகளுக்கு சென்று ஐரோப்பிய நாடுகளிலே மத்திய கிழக்கு நாடுகளிலே மிகவும் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள். இரவு பகல் பாராது, வெயில் மழை பாராது, சூடு குளிர் பாராது, பெரும் இராச்சலை இயந்திரங்களுடன் மல்லு கட்டிக்கொண்டு சில வாலிபர்களை நாம் பார்த்திருக்கிறோம், பல அடி உயரங்களிலே ஏறி நின்று கொண்டு, சில வாலிபர்களை நாம் பார்த்திருக்கிறோம் பல அடி பூமிக்குள்ளே சென்று இப்படியாக எல்லாம் திரவியம் தேடுகிறார்கள், பொருளீட்டுகிறார்கள், சம்பாதிக்கிறார்கள், தம்மை பெற்றெடுத்த பெற்றோருக்காக, தம்மை வாழ வைத்த பெற்றோருக்காக, தம்முடைய கூட வாழக்கூடிய சகோதரிகளை கரை சேர்க்க வேண்டும் என்பதற்காக, தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியும் ஒழுக்கமும் கொடுத்து ஆளாக்கி விட வேண்டும் என்பதற்காக, தன்னை நம்பி வாழக்கூடிய மனைவியை ஒரு நல்ல பெண்ணாக, அடுத்தவர்களோடு சரிநிகர் சமானமாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உழைக்கிறீர்கள் அல்லவா, அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக ரஹமத் செய்வான். ஒரு நாள் உங்களுடைய பெற்றோருக்காக பிள்ளைகளுக்காக செலவழிப்பதில், மனைவிக்காக செலவழிப்பதில் பின்னிக்க வேண்டாம். அளவோடு தெரிந்து இஸ்ராப் இல்லாமல் வீண்வெளியம் இல்லாமல் நீங்கள் செலவழித்துக் கொண்டிருங்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு தொடர்ந்து ரஹ்மத் செய்து கொண்டே இருப்பான், நற்கூலிகளை தந்து கொண்டே இருப்பான். நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் இருக்கின்றனவே, இவற்றில் பலதை உங்களது பெற்றோர்களோ மனைவி மக்களோ தெரியாமல் இருப்பார்கள். நீங்கள் அவற்றை சொல்லுவதற்கோ அவற்றை அவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு கூட நீங்கள் சில பல வேலைகளில் விரும்புவதும் இல்லை. அப்படி சொன்னால் அவற்றை பகிர்ந்து கொண்டால் வேண்டாமாப்பா, சொத்தோட சம்பளம் சேர்த்து சாப்பிட்டாலும் போதும், நீ வீட்டோடையும் இருந்துக்கோ ஊரோடையும் இருந்துக்கோன்று ஒரு தடை வந்துடும். இல்லை என்று சொன்னா அவர்கள் நீங்க சொல்வதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு இல்லாமல் இருப்பார்கள். ஏதோ இப்படியான காரணங்களினால் வாலிபர்களே, இளைஞர்களே, நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை, நஷ்டங்களை, உங்களது தொழிலிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய நிஷ்டோரங்களை எல்லாம் உங்களுடைய பெற்றோர்களோடோ மனைவி மக்களோடு பகிர்ந்து கொள்வதும் இல்லை. அப்படி பகிர்ந்து கொள்வதா இருந்தால் ஒழித்து மறைத்து எத்தனையோ தனிப்பு செய்து கொஞ்சத்தை சொல்லுவீர்கள். இதுவெல்லாம் உங்களது பிள்ளைகளுக்காக, உங்களது இரக்கங்களுக்காக, உங்களது இரத்தங்களுக்காக நீங்கள் மறைக்கக்கூடியவை. அல்லாஹ் ஒரு நாளும் குற்றம் பிடிக்கவும் மாட்டான். அன்புள்ள வாலிபர்களே, அருமையானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் உங்களோடு இருக்கிறார். தொடர்ந்து இந்த கைங்கரியத்தை செய்து வாருங்கள். பெற்றோர்களை, உங்களது பிள்ளைகளுக்காக தொடர்ந்து செலவழித்து வாருங்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களது சம்பாத்தியங்களிலே தொடர்ந்து டாபிக் செய்து கொண்டிருப்பார், செய்து கொண்டிருப்பார். நம்முடைய முயற்சிகள், உழைப்புக்கான முயற்சிகள் ஒரு நாளும் நல்ல எண்ணத்தோடு நடக்கும் என்றிருந்தால், நல்ல முறையிலே நடக்கும் என்றிருந்தால் ஒரு நாளும் அல்லாஹு தஆலா வீணாக்குவதில்லை. எனவே அருமையானவர்களே, பெற்றோர்களே, இளைஞர்களே, வாலிபர்களே, எல்லோரும் நமது குடும்பத்தில் தங்கி, நம்மில் தங்கி வாழக்கூடிய நமது குடும்ப அங்கத்தவர்களுக்கு செலவழிப்பதிலே முனைப்புடன் இருப்போம். அதனை நற்கூலி தரக்கூடிய ஒரு விடயமாக கருத்திற்கொண்டு தொடர்ந்து இன்னும் இன்னும் அதனை செய்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயத்தில் நம்மோடு இருக்கிறான் என்பதற்கு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஸஅத் இப்னு ரபியா ரழியல்லாஹு அன்ஹு குடும்பத்தில் இவருக்காவது செலவழிப்பதில் எவரும் தடை ஏற்படுத்துவார்கள் என்றால், என்பதை தெரிந்து கொள்வதற்கு யார் யாரெல்லாம் அந்த தடைக்கு காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் விடயத்தில் அல்லாஹு பேசி இருக்கிறார் என்பதற்கு, யார் யாரெல்லாம் குடும்பத்திலே குடும்ப அங்கத்தவர்களுக்கு கொடுக்கப்படாமல் தடுத்து தடுக்கப்படுகிறார்களோ அவர்களின் பக்கம் அல்லாஹு தஆலா இருக்கிறார் என்பதற்கு ஸஅத் இப்னு ரபியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளுக்கும் மனைவிக்கும் நடந்த கதை நமக்கெல்லாம் பாடமாக இருக்க வேண்டும். ஸஅத் இப்னு ரபியா ரழியல்லாஹு அன்ஹு உஹுதிலே ஷஹீதாகி போனார்கள். அவர்களுக்கு ஒரு மனைவியும் இரண்டு மகள்களும் இரண்டு புத்திரிகளும், அவர்களுடைய சகோதரன் அவர்கள் விட்டு சென்ற அத்தனை சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டார். அதுவரைக்கும் இஸ்லாத்திலே ஒருவர் மரணித்து விட்டால் வாரிசுரிமை என்னவென்பது பற்றி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கவில்லை. ஜாஹிலிய காலத்திலே பெண்களுக்கு வாரிசுரிமை இல்லாமல் இருந்தது. இருந்த மூன்று பேரும் பெண்கள். அவர் பார்த்தார், எனக்குத்தான் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் வர வேண்டும் என்று சகோதரருடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டார். ஸஅத் இப்னு ரபியா ரழியல்லாஹு அன்ஹு உடைய மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு தெரியும், எனது மகன், எனது கணவன், இவர்களுடைய தந்தை உங்களோடு ஷஹீதானவர் உஹதிலே கலந்து கொண்டு அவருடைய சொத்துக்களை, அவருடைய சகோதரர் எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டார். இந்த இரண்டு பெண் மக்கள் இருக்கிறார்கள், இவர்களை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். பணம் இல்லாத நிலையில் திருமணம் செய்து கொடுக்க முடியாது. மிக அழுத்தம் திருத்தமாக பேசினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சொல்வதென்று அவர்களுக்கும் பதில் சொல்ல முடியாமல் இருந்தது. ஒரு பதிலை சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அவர்களுடைய விடயத்திலே திருப்பு செய்வான். அல்லாஹ் பொறுத்துக் கொண்டிருக்கவில்லை, அல்லாஹ் பதில் கொடுத்தான். இதனை தொடர்ந்து தான் வாரிசுரிமையை பற்றி முதலாவது அல்லாஹு தஆலா பேச ஆரம்பித்தான் என்று ஹதீஸ்களிலே நாம் படிக்கிறோம். யூஸீகுமுல்லாஹு ஃபீ அவ்லாதிக்கும் லித்தக்கரி மிஸ்ரு ஹஸ்ஸில் உன்ஸையைன் என்று நீண்ட வசனத்திலே அல்லாஹு தஆலா ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்துக்கள் யார் யாருக்கு எப்படி போய் சேர வேண்டும், அவர்களே தங்கி வாழ்ந்தவர்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டும், ஒவ்வொருவருக்கும் எத்தனை கிடைக்க வேண்டும் என்பதை பற்றி பேசினான் என்று படிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள் ஸஅத் இப்னு ரபீஉடைய சகோதரனை ரழியல்லாஹு அன்ஹு. சொன்னார்கள், அல்லாஹ் தீர்ப்பு செய்திருக்கிறான், ஸஅத் இப்னு ரபீஉடைய இரண்டு புதல்விகளுக்கும் மூன்றில் இரண்டை சொத்தில் மூன்றில் இரண்டை நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஸஅத் இப்னு ரபீஉடைய மனைவிக்கு சொத்தில் எட்டில் ஒன்றை கொடுத்து விடுங்கள், எஞ்சியதை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரிசுரிமை தீர்ப்பை முதலாவதாக இந்த உலகத்திலே பிரகடனப்படுத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, தங்கி வாழக்கூடியவர்களுக்கு மறுக்கப்படும் போது அல்லாஹ் பேசுவதற்கு தவறவில்லை. தங்கி வாழக்கூடிய தாபரிப்பிலே நம்மிலே தங்கி வாழக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் கைவிட்டு விடவில்லை என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வே நமக்கு பாடமாக இருக்கட்டும். எனவே அருமையானவர்களே, சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மனைவிகள், நம்முடைய யார் யாரெல்லாம் தங்கி வாழ்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் தாபரிப்பு கொடுக்க வேண்டும், தாராளமாக கொடுக்க வேண்டும், மனம் விரும்பி கொடுக்க வேண்டும், மனம் திறந்து கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு அந்த மனத்தையும் பக்குவத்தையும் தந்தருள்வானாக. நம்மிடத்திலே தங்கி வாழக்கூடிய மக்களை மனம் விரும்பி அவர்களை கவனிப்பதற்கும், அவர்களுக்கு தேவையான அத்தனை வாழ்க்கை வசதிகளையும் நமது வசதிக்கேற்ப கொடுப்பதற்கும் நமக்கு அல்லாஹு தஆலா தௌஃபிக் தருவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.